අපි සත්‍යලිංගම් මන්ත්‍රීතුමා ඔබතුමාට විනාඩි 16ක කාලයක් ලැබෙනවා.
நன்றி. இன்றைய இந்த மோட்டார் வாகன திருத்த சட்டத்தின் கீழ் இரண்டு ஒழுங்கு விதிகள் இங்கு பரிசீலிக்கப்படுகிறது, பேசப்படுகிறது. ஆகவே இந்த இரண்டு ஒழுங்கு விதிகள் தொடர்பாகவும் இந்த இரண்டு விதிகளையும் நாங்கள் வரவேற்கின்றோம். மிகவும் நல்ல விடயங்கள் இந்த ஒழுங்கு விதிகளில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. எங்களுடைய நாட்டிலே ஒரு வருடத்துக்கு கிட்டத்தட்ட 2500 இறப்புகள் இந்த வீதி விபத்துகளாலே இலங்கையிலே ஏற்படுத்தப்படுகிறது. இந்த எண்ணிக்கை கிட்டத்தட்ட இலங்கையிலே ஏற்படுகின்ற இறப்புகளில் 2 வீதமானது இந்த வீதி விபத்துகளாலே ஏற்படுகின்ற இறப்புகளாக இருக்கிறது. இந்த இறப்புகளில் இந்த விபத்துகளில் இறக்கிறவர்களை பார்த்தீர்களாக இருந்தால் கிட்டத்தட்ட 40 to 45 வீதமானவர்கள் சிறுவர்களும் முதியோர்களுமாக இருக்கிறார்கள். மிகுதியாக இருக்கிற 55 வீதமானவர்கள் இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய இடைத்தர வர்க்கத்தினர், வயது குறைந்தவர்கள் இந்த வீதி விபத்துகளிலே பலியாகிறார்கள். ஆகவே எங்களுடைய நாட்டினுடைய பொருளாதாரத்திலே இந்த வீதி விபத்துகள் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. சராசரியாக ஒரு வருடத்துக்கு 8 to 10,000 வீதி விபத்துகள் இலங்கையிலே நடைபெறுவதாக சொல்லப்படுகிறது. இந்த வீதி விபத்துகளை பார்க்கும்போது குறிப்பாக பாதசாரிகளும் இருசக்கர வாகனங்களிலே பயணிப்பவர்களும், பாதசாரிகள் கிட்டத்தட்ட 27%, இருசக்கர வாகன ஓட்டிகள் 70%, இது 2022 தரவு, கிட்டத்தட்ட 75% இறக்கின்றவர்களில் 75% சுறுசுறுப்பாக இயங்கி நாட்டினுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய வயதினர் தான் இந்த 75% இறக்கிறார்கள். இந்த விபத்துக்களில் ஏற்படுகிற இறப்புகள், மிக மோசமான காயங்களுக்கு உட்பட்டவர்களினுடைய வைத்திய செலவுக்காக 2021 $3 billion செலவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த $3 billion என்று சொல்றது எங்களுடைய நாட்டினுடைய GDP 3.1%. ஆனால் அதே 2022 சுகாதார சேவைகளுக்காக ஒதுக்கப்பட்ட மொத்த நிதி 4.1%. 4.1% சுகாதார சேவைகளை வழங்குவதற்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. GDP 4.1%. வீதி விபத்துகள் செலவு 3.1% GDP செலவாக இருக்கிறது. ஆகவே எங்களுடைய பொருளாதாரத்தினுடைய மிகவும் ஒரு பெரும் பகுதி இந்த வீதி விபத்துகள் ஏற்படுவதாலே செலவாகின்றது. ஆகவே அந்த வீதி விபத்துகளை தடுப்பதற்காக கௌரவ போக்குவரத்து அமைச்சர் அவர்களால் முன்மொழியப்பட்ட இந்த திருத்தங்களை நான் வரவேற்கின்றேன். ஆனால் இந்த வீதி விபத்துகளுக்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் எமது நாட்டிலே பொது போக்குவரத்து வசதிகள் மேம்படுத்தப்படாமல் இருப்பது, அல்லது பொது போக்குவரத்து வசதிகள் மக்களுடைய தேவையை ஈடு செய்ய முடியாமல் இருப்பதால் தான் இந்த வீதி விபத்துகள் முக்கியமாக ஏற்படுவதற்கு ஒரு காரணமாக இருக்கிறது. 2022 தரவுகளின்படி கிட்டத்தட்ட 1000 பேருக்கு 400 வாகனம், 1000 மக்கள் தொகைக்கு 400 வாகனம் இருப்பதாக, பதிவு செய்யப்பட்ட வாகனங்கள் இருப்பதாக புள்ளி விவரம் சொல்லுகிறது. 2022 என்று சொன்னால் இப்போது புதிய வாகனங்களும் இறக்குமதி செய்யப்பட்ட பின்னர் இந்த நிச்சயமாக 1000 பேருக்கு 600-700 வாகனம் இருக்கலாம். ஆகவே பொது போக்குவரத்தை செம்மையாக்குவதன் மூலமாக மக்கள் பொது போக்குவரத்தை பாவிப்பதாலே இந்த ரோட்டில் தனியார் வாகனங்களின் எண்ணிக்கையை குறைக்கக்கூடியதாக இருக்கும் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஆகவே இந்த வருடம் முதல் 8 இதுவரை 1600 பேருக்கு மேல இறந்திருக்கிறார்கள். இந்த 1600 பேர் இழப்பு என்பது இந்த வருடம் இலங்கையிலே டெங்கு நோயால் இறந்தவர்களுடைய எண்ணிக்கையோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது 30% அதிகமாக வீதி விபத்துகளாலே இந்த வருடம் எங்களுடைய நாட்டிலே மக்கள் இறந்திருக்கிறார்கள். ஆகவே இந்த விடயங்களை உன்னிப்பாக அவதானித்து இந்த சட்டத்திலே மாற்றங்களை கொண்டு வர வேண்டியது மிகவும் அவசியமான ஒரு தேவையாக இருக்கிறது. அதேபோல இப்ப இந்தியான் இந்த சட்ட மூலங்களிலே ஒரு சட்ட மூலம் அல்லது ஒரு விதி வருகிறது என்றால், இந்த சீட் பெல்ட் ஆசனப்பட்டி அணிவது 19ஆம் தேதியுடன் போதிய கால அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு வருடம் கால அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாதம் 19ஆம் தேதியோடு அனைவரும் ஆசனப்பட்டி, குறிப்பாக அதிவேக நெடுஞ்சாலைகளிலே பயணிக்கின்ற வாகனங்கள் அணிய வேண்டும் என்று இருக்கிறது. ஆகா, ஆனால் போனகிழமை நான் வவுனியாவிலிருந்து பஸ்ல வரும்போது இந்த அதிவேக நெடுஞ்சாலையிலே பயணிக்கின்ற இந்த பஸ்களிலே ஸ்டாண்டிங் பேசஞ்சர்ஸ் இருக்கிறார்கள், நின்று வருகிறார்கள். நாங்கள் ஆசனத்திலே இருக்கிறார்கள், பட்டி அணியணும் என்று பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த பஸ் இரவு வேளையில வரும்போது வெளியில இருப்பவர்களுக்கு தெரியாமல் இருக்கிறதுக்காக பஸ்ஸுக்குள்ள இருக்கிற அவ்வளவு லைட்டே மூவ் பண்ணி போட்டு என்ன செய்கிறார்கள் என்றால், அதிவேக நெடுஞ்சாலையிலே மக்கள் நின்று வருகிறார்கள். நாங்கள் ஆசனப்பட்டி என்னென்று நின்று வருகிறார்கள், இது உடனடியாக செக் பண்ணி அதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்க வேணும். அதே போல எனக்கு நண்பர் ஒருவர் சொன்னார், அவர்கள் ஆசனத்துக்கு மேலதிகமாக நெடுஞ்சாலையிலே பயணிக்கின்ற வாகனங்கள், தூர போற ஏசி வாகனங்கள், பஸ்களிலே ஆசனத்துக்கு மேலதிகமாக ஸ்டாண்டிங் பேசஞ்சர்ஸ் கொண்டு வருகிறார்கள். ஒரு உதாரணத்துக்கு அவர்களுக்கு ஒரு தகவல் வருகிறது, இந்த ஸ்டாண்டிங் பேசஞ்சர்ஸ் செக் பண்ற செக்கர்ஸ் நிக்கணும் ரோட்ல என்ற தகவல் வரும்போது, அவர்களை பஸ்ல இருந்து இறக்கி ஓட்டோ ஹய பண்ணி அந்த ஓட்டோவில் ஆக்களை அனுப்பி இந்த இடத்துல நில்லுங்க, நாங்கள் வந்து ஏற்றணும் என்று சொல்லி திருப்பி செக்கிங் முடிஞ்ச அப்புறம் இந்த ஸ்டாண்டிங் பேசஞ்சர்ஸை ஏற்றி கொண்டு போகிறார்கள். ஆகவே இந்த நிலைமை மாற வேண்டும், இதற்கு மிகவும் இறுக்கமான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். அதே போல இப்போ நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த வீதி விபத்துகளிலே இருசக்கர வாகனங்கள் முக்கியமாக பாதிக்கப்படுகிறது. ஆனால் இலங்கையிலே இருசக்கர வாகனங்களை ஓடுவதற்கான சாரதி அனுமதி பத்திரம் எப்படி வழங்கப்படுகிறது? ஒரு எட்டு போட்டு காட்டினா சரி, அவைகள் ரோட்டில் ஓடி ட்ரையல் காட்ட தேவையில்லை. எட்டு போட்டு பத்து போட்டு காட்டி போட்டு ரோட்டுக்கு வாராங்கள் தான் இந்த ஆக்சிடென்ட்ல பாதிக்கப்படுகிறோம். உண்மையின்படி இந்த இருசக்கர வாகன லைசன்ஸை, ஓட்டுநர் உரிமத்தை பெற்றுக்கொள்வதற்கு அவர்கள் வீதிகளிலே பயணித்து எக்ஸாமினருக்கு காட்ட வேண்டும். அப்படி இல்லாமல் எட்டு போட்டு காட்டி போட்டு அவர்களுக்கு லைசன்ஸ் கொடுக்கலாம் என்று சொன்னால் எங்களால் வீதி விபத்துகள், இருசக்கர வாகனங்களில் ஏற்படுகின்ற வீதி விபத்துகளை குறைக்க முடியாது. அதே மாதிரி இந்த உளவு இயந்திரங்கள், லேண்ட் மாஸ்டர், குறிப்பாக இரவு நேரத்திலே பயணிக்கின்ற உளவு இயந்திரங்கள், லேண்ட் மாஸ்டர் போன்றவற்றிலே பின்பக்கத்திலே ஒளிரக்கூடிய ரிஃப்ளெக்டர்ஸ் இல்லை, அது கட்டாயமாக்கப்பட வேண்டும். நாங்கள் வாகனங்களில் இரவில் செல்லும் போது இந்த டிராக்டர் டூ வீலர்கள் கிட்ட போன பிறகுதான் எங்களுக்கு முன்னால ஒரு வாகனம் போகிறது அறியக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே ஒளிரக்கூடிய ரிஃப்ளெக்டர்ஸ் பொருத்துவது சட்டமாக்கப்பட வேண்டும். குறிப்பாக இந்த உளவு இயந்திரங்களிலையும் லேண்ட் மாஸ்டருக்கும் அது சட்டமாக்கப்பட்டால் பல விபத்துக்களை எங்களுடைய விவசாய பிரதேசங்கள், எங்களுடைய மாவட்டங்களில் எங்களுக்கு தடுக்கக்கூடியதாக இருக்கும் என்பதை கூறிக்கொண்டு இன்னும் சில இந்த மாதத்திலே நடைபெறுகின்ற முக்கியமான ஒரு விடயம் தொடர்பாகவும் இந்த சபையிலே நான் குறிப்பிடலாம் என்றிருக்கிறேன். ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமை பேரவையினுடைய 63வது கூட்டத்தொடர் நேற்று ஆரம்பமாயிருக்கிறது. இது ஒரு மாதங்கள், அடுத்த 7ஆம் தேதி மட்டும் ஜெனீவாவிலே நடைபெறுகிறது. இந்த பேரவையினாலே இலங்கை தொடர்பான இலங்கையில் நிகழ்ந்த மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள், மனித உரிமை மீறல்கள் தொடர்பான அறிக்கை வெளிவிடப்பட்டிருக்கின்றது. அந்த அறிக்கையை நாங்கள் வரவேற்கின்றோம். அந்த அறிக்கையிலே குறிப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது, இலங்கை அரசாங்கத்தால் நடைமுறைப்படுத்துவோம் என்று சொல்லப்பட்ட பல விடயங்கள் இதுவரை இந்த கடந்த 17 வருடங்கள் முடிவடைந்தும் நடைமுறைக்கு வரவில்லை என்ற குற்றச்சாட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. எங்களுடைய நாட்டிலே உள்நாட்டு போர் முடிவடைந்து இந்த 17 வருடங்களிலே குறிப்பாக பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்குதல், காணிகளை விடுவித்தல், அரசியல் கைதிகளின் விடுதலை, வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான தீர்வு மற்றும் மாகாண சபை தேர்தல் நடத்துவது, இவ்வாறான பல விடயங்கள் இன்னும் செய்யப்படாமல் இருக்கின்றது என்பதை அந்த அறிக்கையிலும் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். அந்த அறிக்கைக்கு அப்பால் உங்களுடைய ஜனாதிபதி தேர்தல், பொது தேர்தல், தேர்தல் விஞ்ஞாபனங்களிலே நாங்கள் ஆட்சிக்கு வந்து உடனடியாக இந்த விடயங்களுக்கு நாங்கள் தீர்வு காண்போம் என்ற தேர்தல் அறிக்கையிலே நீங்கள் உத்தரவாதம் கொடுத்திருக்கிறீர்கள். ஆகவே உங்களுடைய தேர்தல் அறிக்கையை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டிய பாரிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. அந்த வகையிலே நீங்கள் இந்த விடயங்களிலே கூடிய கவனம் செலுத்த வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு இந்த விடயங்களிலே நீங்கள் கவனம் செலுத்தாமையிட்டு என்னுடைய அதிருப்தியை இந்த சந்தர்ப்பத்திலே உங்களுக்கு நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அதே போல நீங்கள் நாளைக்கு கொண்டு வருகின்ற ஒரு சட்ட மூலம் தொடர்பாக, நாளைக்கு நீங்கள் கொண்டு வருகிறீர்கள் பாதுகாப்பு பணியாட் தொகுதியினரின் தலைமை அதிகாரி நீக்கல் சட்ட மூலம் நாளைக்கு கொண்டு வரப்படுகிறது. இவ்வாறான ஒரு சட்ட மூலத்தை 2009 கொண்டு வந்ததற்குரிய காரணம், முப்படைகளையும் இணைத்து நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு சட்ட மூலம், நாளைய பாராளுமன்றத்திலே அது நீக்குவதற்காக சட்ட மூலம் கொண்டு வருகிறீர்கள், அதை நாங்கள் வரவேற்கிறோம். அந்த சட்டம் எங்களுக்கு தேவையில்லாத ஒரு சட்டம். ஏன் நீங்கள் அந்த சட்ட மூலத்தை இல்லாமல் செய்கிறீர்கள் என்பதற்கு உங்களாலே கொடுக்கப்பட்ட ஒரு விளக்கம் இருக்கிறது. என்னன்னு சொன்னால், பாதுகாப்பு செலவீனங்களை குறைத்து எங்களுடைய நாட்டினுடைய ஏனைய அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்கு அந்த நிதியை பயன்படுத்துவதற்காக இந்த சட்டம் மூலம் கொண்டு வரப்படுவதாக சொல்லப்படுகிறது. ஆனால் நிதி என்பது மாத்திரமில்லை இங்கு முக்கியமான பிரச்சனை. எங்களுடைய நாட்டினுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு இந்த சட்டம் மூலம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று நீங்கள் கருதுவதாக நான் நினைக்கின்றேன். அதாவது எங்களுடைய நாட்டினுடைய பொது பாதுகாப்பு இப்போது சீராக இருக்கிறது என்ற கருதுகோளின் அடிப்படையில் தான் இந்த பாதுகாப்பு பணியாட் தொகுதியினரின் தலைமை அதிகாரி என்ற பதவியையும் அந்த அலுவலகத்தையும் நாளைய சட்டம் மூலம் நீங்கள் அகற்றுவதற்கு முன் வந்திருக்கிறீர்கள். மிகவும் நல்ல விஷயம். அப்படியாக இந்த நாட்டினுடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படுமாக இருந்தால், நீங்கள் உங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே குறிப்பிட்ட பயங்கரவாத தடை சட்டம், மிகவும் மோசமான மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களை செய்வதற்கு உறுதுணையாக இருக்கின்ற இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை உங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே குறிப்பிட்டதன் பிரகாரம் நீங்கள் ஆட்சிக்கு வந்து இந்த 2 வருடங்களிலே ஏன் நீங்கள் இன்று வரை அது பற்றி பேசாமல் அல்ல அந்த சட்டம் மிகவும் பயங்கரமான அந்த சட்டத்தை நீக்காமல் இருக்கிறீர்கள் என்ற கேள்வியை நான் இங்கு கேட்கின்றேன். ஆகவே நீங்கள் இந்த பிரதானியை நீக்குவது மாத்திரமல்ல, எங்களுடைய நாட்டின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று கருதுகின்ற நீங்கள் தயவு செய்து இந்த மிகவும் மோசமான பயங்கரவாத தடை சட்டத்தை உடனடியாக நீக்குவதற்கு நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்கிறேன். அதே போல இந்த ஊழல் ஒழிப்பு அல்லது நிதி துஷ்பிரயோகம் மற்றும் போதவஸ்து இவற்றுக்கு எதிராக இந்த அரசாங்கம் எடுக்கின்ற நடவடிக்கைகளை நாங்கள் பாராட்டுகிறோம். நீங்கள் எடுக்கின்ற நடவடிக்கைகளை பார்க்கும் போது இப்போது சில முக்கிய கைதுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. சொல்வார்கள் இந்த கர்மா பூமரங்ஸ், ஆல்வேஸ் த கர்மா பூமரங்ஸ், அதுதான் இப்போது நடந்து கொண்டிருக்கின்றது. பல பெண்களுடைய கண்ணீரிலே வந்த கண்களிலே வந்த கண்ணீர் இன்று முக்கியமான ஒரு சிலரின் கண்களிலே வருவது எங்களுக்கு சந்தோஷம் இல்லை, எங்களுக்கு அதில் சந்தோஷம் இல்லை. ஆனால் தனக்கு தனக்கென்று சொல்லி ஒரு விடயம் நடக்கும் போது அவர்களுக்கு மனத்திலே மனச்சாட்சி உறுத்த வேண்டும். எங்களாலே எத்தனை பேர்த்த கண்ணீர்ல கண்ணீர் வந்தது, ஆகவேதான் இந்த கண்ணீர் எங்களுக்கும் வருகிறது என்றது அவர்களுக்கு இந்த நடவடிக்கைகள் ஞாபகப்படுத்த வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் நான் சொல்லிக் கொள்கின்றேன். ஆகவே இன்றைய சட்ட மூலத்திலே குறிப்பிடப்பட்ட முக்கியமான விடயங்களுக்கு எங்களுடைய ஆதரவு நிச்சயமாக எங்களுடைய ஆதரவு இருக்கின்றது. இந்த நாட்டின் பொருளாதாரத்திலே பாரிய தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற வீதி விபத்துகள் இன்றைக்கு பாத்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய ஏனையன் வீதியிலே மிகவும் அதிகமான வாகனங்கள் யாழ் நோக்கி செல்கின்றது. ஆனால் இந்த அனுராதபுரத்திலே இருந்து யாழ்ப்பாணம் வரை 3 ஆக்சிடென்ட் எமர்ஜென்சி வசதிகள் தான் இருக்கிறது. 3 ஆக்சிடென்ட் எமர்ஜென்சி வசதிகள், அதாவது விபத்து சேவை பிரிவுகள் இருக்கிறது. ஆகவே எங்களுடைய முல்லைத்தீவு மாவட்டத்திலே மாங்குளத்திலே ஒரு ரீஹாபிலிட்டேஷன் ஹாஸ்பிட்டல் உண்டு, புனர்வாழ்வு வைத்தியசாலை ஒன்று கட்டப்பட்டிருக்கிறது. இந்த வீதி விபத்துகளிலே காயமடைகின்ற அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கின்ற புனர்வாழ்வு அளிக்கின்ற முக்கியமான ஒரு நிலையமாக இருக்கின்றது. ஆனால் இன்று அந்த நிலையத்திலே ஆளணி பற்றாக்குறை என்பது மிகவும் மோசமாக இருக்கின்றது. எங்களுடைய வடக்கு மாகாணத்திலே இருக்கிற 5 பிரதான வைத்தியசாலைகளிலே, வவுனியா வைத்தியசாலையிலும் யாழ்ப்பாண வைத்தியசாலையிலும் மட்டும்தான் இந்த விபத்து சேவை பிரிவு இருக்கின்றது. முல்லைத்தீவு மாவட்டத்து பொது வைத்தியசாலையிலே விபத்து சேவை பிரிவு இல்லை. கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய வைத்தியசாலையிலே விபத்து பிரிவு இல்லை. மன்னார் வைத்தியசாலையிலே விபத்து பிரிவு இல்லை. ஆகவே நாங்கள் இந்த வீதி விபத்துகளால் இந்த நாட்டுக்கு ஏற்படுகின்ற பொருளாதார நட்டத்தையும் உயிரிழப்புகளையும் நாங்கள் குறைக்க வேண்டுமாக இருந்தால் சுகாதார சேவையிலே பாரிய முன்னேற்றத்தை கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கிறது. நான் கூறிய மன்னார், முல்லைத்தீவு, கிளிநொச்சி வைத்தியசாலைகளிலே எதிர்வரும் காலத்திலாவது இந்த விபத்து சேவை பிரிவுகள் உருவாக்கப்பட வேண்டும். அதே போல எங்களுடைய வவுனியா வைத்தியசாலையிலே விபத்து சேவை பிரிவு தாருங்கள், எங்களுடைய வவுனியா வைத்தியசாலையிலே விபத்து சேவை பிரிவு இருந்தால் கூட இன்று ஒரு நிமிடம் அங்கு ஒரே ஒரு மயக்க மருந்து நிபுணர் தான் இருக்கிறார் வவுனியாவில். அந்த பெரிய வைத்தியசாலை எல்லா இடத்திலிருந்தும் பார வைத்தியசாலையில ஒரு மயக்க மருந்து நிபுணர், அங்கே இருக்கிற சிடி ஸ்கேன் மிகவும் பழமையானது. ஆகவே விபத்துக்களை குறைக்கிறது, அதனால் ஏற்படும் பாதிப்பை குறைப்பதற்கு மேற்கூறிய விடயங்களிலே இந்த சபை கவனம் எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நன்றி.
திவாஹாரே சந்தா பார்லிமென்ட் பஸ்வர் எக்கதாக்கா அத்திட்டோன் லெபே.